கூழாக இருப்பது வெப்பத்தினுடைய தணல்கள் தன்னுடைய சுழற்சி வேகத்தால் கூடி 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 நடுமையம் அதீத வெப்பமாகும் பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி அருகில் இருப்பது அனைத்துமே கூழாக கரைத்து விடுகின்றது. இது கரைத்து அமிலமாக மாற்றும் பொழுதுதான் கோள் நட்சத்திரமாகும் ஒரு பருவமடைகின்றது. அதற்கு குருநாதர் இங்கே ஒரு உதாரணத்தையும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். நூலாம்படை பூச்சி என்று நாம் எல்லோருமே பார்த்திருக்கின்றோம். ஆனால் அது உணவாக எடுக்கும் நிலையும் அது எப்படி தன் இனத்தை விருத்தி செய்கிறது என்பதையும் உற்று பார்த்தால் இந்த நம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய இயக்கங்கள் தெளிவாக புலப்படும். ஏனால் குருநாதர் அடிக்கடி நம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் இந்த நூலாம்படை பூச்சியை சொல்லிதான் இதற்கு விளக்க உரையை கொடுப்பார்கள். என்றால் அந்த பெயரை வைத்தே பார்க்கும் பொழுது அந்த பூச்சி தன்னுடைய உமிழ்நீரால் நூலை போன்று அது சுழற்சியாகி ஒரு கூடை போல கட்டுகின்றது. அந்த பிசு பிசு என்று இருக்கக்கூடிய அந்த கூட்டிலே சிக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை அது எளிதாக பிடித்துக் கொள்கின்றது, உணவாகவும் எடுக்கின்றது. அதிலே ஒரு ஈயோ ஒரு பூச்சியோ கிடைத்தால் அந்த பூச்சி நூலாம்படை பூச்சி தனக்குள் இருக்கக்கூடிய விஷத்தினை அந்த ஊசி போன்று இருக்கக்கூடிய மூக்கினால் அந்த நூலாம்படியில் சிக்கிய அந்த ஈயோ பூச்சியோ அதற்குள் இதை ஊடுருவி செலுத்தி அந்த ஊனை கரைத்து அது உணவாக எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் இன்னொரு ஈயோ ஒரு பூச்சியோ கிடைத்தால் இந்த நூலாம்படியை வைத்து அது முழுமையாகவே சுற்றிவிடுகின்றது, காற்று புகாத வண்ணம் சுற்றிவிடுகின்றது. இந்த காற்று புகாத வண்ணம் சுற்றப்படும் பொழுதுதான் அந்த நூலாம்படை பூச்சி அதில் சிக்கக்கூடிய இதோட உயிரினங்களை நேரடியாக பார்த்தவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். அது உயிருடன் இருக்கும் பொழுதே தன்னுடைய நூலாம்படையால் அதை சுற்றி சுழற்றிவிடும் காற்று புகாத வண்ணம். என்னால் இந்த காற்று புகாத வண்ணம் சுழற்றப்பட போகும்போதுதான் அந்த ஈயோ அல்லது அந்த பூச்சியினுடைய உயிரோ அது வெளியேற முடியாது. ஆனாலும் தன்னுடைய விஷத்தின் தன்மை அதற்குள் பாய்ச்சிய நிலையில் கொண்டு அந்த ஈயை உருவாக்கிய அணுக்கள் முழுவதுமே இந்த நூலாம்படை பூச்சியினுடைய உணர்வுகள் விஷத்தன்மை பாய்ந்ததாக இருப்பதால் அந்த ஈயை உருவாக்கிய அத்தனை அணுக்களுமே அந்த குறுகிய காலத்தில் இந்த உணர்வுகளை இது நுகர்ந்து எண்ணில் அடங்காத நூலாம்படை பூச்சிகளாக உருவாகின்றது. பார்த்தால் முதல்ல ஒன்றும் தெரியாது, ஆனால் திடீரென்று பார்த்தோம் என்றால் வெள்ளை வெள்ளையாக தெரியும். பின் அதற்குள் ஒரு பாசி ஓன்று சுழன்று சிறிது நாள் கழித்து பார்த்தோம் என்றால் சிறிய சிறிய அந்த நூலாம்படை பூச்சிகள் எல்லாம் சுழன்று கொண்டு வருவதை பார்க்கலாம். ஏன்னா அந்த நூலாம்படை பூச்சி ஒரு ஈயை உணவாக எடுத்துக்கொள்கின்றது, இன்னொரு ஈயை தனக்குள் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை பாய்ச்சி காற்று புகாத வண்ணம் இப்படித்தான் தன் இனத்தை பெருக்குகின்றது. இதே போன்றுதான் குளவி அது ஒரு புழுவை எடுத்து கொண்டு வந்து அதுவும் தன் இனத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்றுதான் அதுவும் செயல்படுகின்றது. முதல்ல அந்த புழுவை தூக்கி கொண்டு வருவதற்காக தன் விஷத்தை அதற்கு மேல் ஒரு தடவை கொட்டுகின்றது, மயங்கி விடுகின்றது. எளிதில் தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய உமிழ்நீரால் மண்ணை பிசைந்து ஒரு கூட்டை கட்டி அதற்குள் இந்த புழுவை அடைத்து விடுகின்றது. முழுமையாக அந்த நூலாம்படை பூச்சி எப்படி காற்று புகாத வண்ணம் அடைத்ததோ இதுபோன்று இந்த குளவியும் காற்று புகாத வண்ணம் இந்த புழுவை அடைத்து விடுகின்றது கூட்டிற்குள். அதே சமயத்தில் தன்னுடைய விஷத்தையும் பாய்ச்சி விடுகின்றது. இந்த விஷம் பாய்ந்த பின் அந்த புழுவினுடைய உடல் முழுவதுமே விஷத்தன்மைகள் அதிகரிக்கின்றது, சருகு போன்றாகின்றது. ஆனாலும் இந்த குளவி மீண்டும் மீண்டும் அந்த குளவியின் அருகிலே வந்து அந்த புழுவினுடைய அருகிலே வந்து அந்த கூட்டிலே கிர் என்று தன்னுடைய இறைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த குளவியினுடைய விஷங்கள் அதற்குள் உடலுக்குள் பாய்ந்த பின் அது ஒரு கூழ் போன்று அமிலம் போன்று ஆகிவிடுகின்றது. ஆனாலும் அந்த உயிர் அதற்குள் தான் துடித்து கொண்டிருக்கின்றது. இந்த புழுவினுடைய விஷத்தை அதாவது குளவியினுடைய விஷத்தை அது உடலில் கூழாக மாறினாலும் அமிலமாக மாறினாலும் அந்த புழுவினுடைய உயிர் இந்த விஷத்தின் தன்மையை இயக்க சக்தியாக துடிப்பு நிலையாக மாற்றும் பொழுது இந்த ரீங்காரமிட்ட குளவியினுடைய உணர்வுகளும் சேர்ந்து முழுமையாக அந்த புழுவிற்கு குளவின் நினைவே அதிகமாக வருகின்றது. இந்த குளவின் நினைவுகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த விஷத்தை இயக்க புழுவினுடைய உடல்கள் மாறி அந்த கூழாக இருந்தது கூடாக மாறி அந்த கூட்டிற்குள் இது குளவியாக உருமாற்றமாகின்றது. சிறிது நாட்கள் கழித்து பார்த்தமென்றால் இந்த குளவிக்கு எப்படி உமிழ்நீர் ஊறியதோ இதே உமிழ்நீர் ஊறி அந்த கூட்டை பிளந்து புழுவாக இருந்தது குளவியாக மாறி அந்த கூட்டை பிளந்து அது மீண்டும் இந்த தாய் குளவி என்ன செய்ததோ இதை போன்று அதுவும் புழுவை கொண்டு வந்து தன் இனத்தை விருத்தி செய்கின்ற இது போன்றுதான் நாம் இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லுகின்றமே அமிலத்தன்மை கொண்ட நிலைகள் வளர்ச்சியாகி இது அனைத்துமே அந்த அமிலங்களை வீசப்படும் போது பால்வெளி மண்டலம் போன்று நூலாம்படை பூச்சிக்கு எப்படி அது நூலாம்படை விரித்தது போன்று இது பீச்சக்கூடிய உணர்வு அனைத்துமே பால்வெளி மண்டலங்கள் ஆகின்றது. வெகு தூரத்திற்கு பரவுகின்றது. ஒரு சல்லடை போன்று பிற மண்டலங்கள் அதாவது இந்த சூரிய குடும்பம் அல்லாத பிற மண்டலங்கள் அது வெளிப்படுத்தக்கூடிய பாறைகள் இது போன்ற கடினமான நிலைகள் எல்லாம் இந்த பால்வெளி மண்டலத்திலே அது அடைபட்டு அதற்குள் சிக்கப்பட்டு அது தூசுகளாக துகள்களாக மாறுகின்றது. இதைத்தான் இந்த நட்சத்திரங்கள் உணவாக எடுக்கின்றது. தன்னுடைய அமிலத்தன்மை கதிரியக்கங்களாக மாற்றிக்கொண்டே வருகின்றது. இப்படி வீரியமடைந்த நிலைகள் இந்த நட்சத்திரங்கள் உமிழ்த்தக்கூடியது அது பறவை வருவதைத்தான் கோள்கள் நுகர்கின்றது. அந்த கோள்கள் அது உணவாக எடுத்து அது வெளிப்படுத்துவதைத்தான் சூரியன் கவர்கின்றது. ஆனாலும் இந்த நட்சத்திரம் இப்படி தன்னுடைய வாழ்நாளிலே பிற மண்டலங்கள் எடுத்து 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 இப்படி பால்வெளி மண்டலமாக மாற்றி தனக்குள் இது உணவாக எடுத்து வளர்ச்சி வரும் பொழுது இந்த அமிலமாக இருப்பதே காலப்போக்கிலே உறைந்து முழுமையாகவே ஒரு திடப்பொருளாக மாறுகின்றது. அதான் பாதரசம் என்று சொல்வது. இந்த பாதரசமாகும் நிலை வரும் பொழுது இந்த நட்சத்திரம் சூரியனாகக்கூடிய பருவம் பெறுகின்றது. இப்படித்தான் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுமே அதனுடைய வளர்ச்சியின் பாதையில் முடிவில் இறுகி சூரியனாக மாறுகின்றது. சூரியனாக மாறும் பொழுது எதையுமே அது மோதி வெப்பம் காந்தம் என்ற நிலையிலாக உருவாக்கும் சக்தி பெறுகின்றது. இதெல்லாம் அகசியினால் அக்காலத்தில் கண்டுணரப்பட்ட உணர்வுகள் தான் குருநாதர் எம்மிலே பதிவு செய்து அந்த அடிப்படையிலே தான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு வருகின்றேன். முதலிலே சொன்ன அனைத்தையுமே இந்த விஞ்ஞான ரீதியாக எப்படி அதற்குண்டான தொழில்நுட்ப கருவிகள் வைத்து அதை வைத்து அவர்கள் கரையான் கூட்டிற்குள்ளோ அல்லது இதுபோன்று எத்தனையோ மனிதர்கள் அணுக முடியாத இடங்களுக்குள் இதுபோன்ற விசேஷ கேமராக்களை வைத்து படம் பிடித்து எப்படி இன்று பார்க்கின்றார்களோ இதுபோன்றுதான் குருநாதர் எனக்குள் ஒரு உணவு இல்லாது சாப்பாடு இல்லாது அவர் சொன்ன முறைப்படி அதை உட்கார்ந்து அமர்ந்து அதை பார்த்து கொண்டே இருக்கும்படி செய்ய அதை பார்த்து நுகர்ந்து அறிந்த உண்மையைத்தான் உங்களுக்கு இதை சொல்லுகின்றேன். என்னால் ஆதியிலே அகசியன் கண்ட உணர்வுகள் இந்த காற்று மண்டலத்திலே பரவி இருக்கின்றது. அந்த உணர்வை நுகர்ந்து எனக்கு குருநாதர் எப்படி உணர்த்தினாரோ அதே போன்று அந்த அலைகளை நீங்களும் நுகர முடியும், கவர முடியும், அதை வளர்க்க முடியும். அதற்கு வளர்ப்பதற்குண்டான நிலைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லி சொல்லுகின்றேன். ஆக இப்படி ஒன்றுடன் ஒன்று மோதி 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 கலவையாகி அமிலமாகி உறைந்து அது முழுமையாக இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தி வரும்போதுதான் கோளாக இருப்பது நட்சத்திரமாகி சூரியனாக மாறினாக தனித்த கடவுள் என்று எங்கும் ஒரு சக்தி என்று இல்லை. இன்று கடவுள் என்றும் சிவன் என்றும் முருகன் என்றும் எத்தனை நிலைகள் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் சொல்லும் அத்தகைய உருவத்தில் எந்த தெய்வம் இல்லை. அதே சமயத்தில் சில படித்தவர்களும் மற்றவர்களும் உருவ வழிபாடு என்பது கூடாது, உருவ வழிபாடு என்பது இப்படி கடவுள் அந்த ரூபத்தில் இல்லை என்றும் வாதிப்பார்கள். ஆனால் உருவ வழிபாடு கூடாது என்றும் தவறு என்றும் சொல்பவர்களும் இந்த உருவத்தை வைத்துத்தான் மற்ற மதங்களிலும் பார்த்தமென்றால் அதற்கென்று உருவங்களை வைத்து அது காட்டி இந்த உருவத்தை வைத்துத்தான் இன்ன சர்ச் என்றும் இன்ன மசூதி என்றும் அதற்குள் திரைமறிவிலே பல நிலைகளை காட்டித்தான் செய்கிறார். இங்கேயும் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட நிலைகள் எத்தனையோ உருவங்களை கடவுளாக தெய்வங்களாக இங்கே காட்டப்பட்டிருந்தாலும் அதற்குள் உள்பொருளை உருவத்தை வைத்துத்தான் உட்பொருளை காட்டுகின்றார்கள். உருவத்து இல்லாது என்றால் அருவம் என்று சொன்னாலும் அந்த அருவத்தினுடைய உண்மை நிலைகளை அறிவதற்கு இந்த உருவம் இதை வைத்துத்தான் அதை பெற முடியும். ஆக உருவம் இல்லாத யாரும் எந்த நிலையிலும் பெற முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது, அப்படி செயல்படுத்த முடியாதாக உருவமில்லாத நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்னாலும் அவர்கள் உருவத்தை வைத்துத்தான் வணங்குவோம். இந்த பேர் உண்மைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே இதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆக இந்த உணர்வின் தன்மை அகசியின் கண்டிருந்த உணர்வை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றேன். பதிவு செய்த நிலைகளை நீங்கள் மீண்டும் நினைவு கொண்டு வந்தால் ஆக உள் நின்று இயக்கக்கூடிய இந்த சக்தி கடவுள் என்று சொன்னமே இதுபோன்று நுகர்ந்த உணர்வுகளை உங்கள் இயக்கி காட்டும், அதை உருவாக்கி காட்டும், உருவாக்கியதை மீண்டும் வளர்த்து காட்டும். ஆக அந்த வளர்த்த நிலையில் கொண்டு நீங்கள் அந்த அகசியன் அவன் உணர்ந்த பேருண்மைகளை இந்த உயிரின் துணை கொண்டு எளிதில் நீங்கள் அறியவும் செய்யலாம், வளர்க்கவும் செய்யலாம். அந்த அகசியனை போன்ற ஞானியாகவும் ஆற முடியும். ஆக புரியாது ஏதோ சொல்கிறார் என்று விட்டுவிட வேண்டாம். பதிவு உங்களுக்கு அது நினைவுகளை கொண்டு வந்தால் இதுவே உங்களுக்குள்ள அதை வளர்ச்சியை காட்டும். ஏனால் இப்படி உருப்பெற்ற அந்த சூரியன் அதை லட்சுமி நாராயணா என்று காரணப்பேரும் வைக்கின்றார். என்றால் இந்த காந்தத்தால் தான் இவ்வளவு பெரிய சூரியனும் உருவானது என்பதை காந்தத்தால் உருவான நிலையும் காட்டி, ஆனால் அதே சமயத்தில் அது தன் மீது வந்து மோதக்கூடிய அனைத்திலும் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை பிரித்தாலும் வெப்பம் காந்தம் என்று உருவாக்கி இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமாக மாற்றுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் எந்த விஷயத்தின் தன்மை இது பிரித்ததோ இதிலிருந்து பிரிந்து சென்றதோ இந்த வெப்பம் காந்தம் இதிலிருந்து விமிழ்த்தி அலைகளாக அணுக்களாக பரவினாலும் அந்த பலவீனமான நஞ்சை இந்த காந்தம் கவர்ந்து ஒரு இயக்க சக்தியாக அனைத்தையுமே இயக்கக்கூடிய ஆற்றலாக வளர்க்கக்கூடிய ஆற்றலாக ஒரு பெரும் ஆற்றலாக இது இயக்கிக் கொண்டே உள்ளது. இன்று நாம் ஒரு கரண்டை வைத்துதான் ஜூட்டையும் உண்டாக்குகின்றோம், அதே கரண்டை வைத்துதான் குளிர்ச்சியும் உண்டாக்குகின்றோம். அது வெப்பத்திற்கு இதுபோன்று இரு செயல்கள் உண்டு, உருவாக்கக்கூடிய நிலைகளும் ஒரு மாற்றக்கூடிய நிலைகளும். இதை போன்றுதான் இந்த பிரபஞ்சத்தில் எங்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டாலும் ஒரு கோளாக இருப்பது நடுமையும் வெப்பத்தின் தன்மை அதிகமாகவும் கூழாகின்றது. அதே சமயத்தில் மேல்பரப்பில் பார்த்தமென்றால் சில கோள்களிலே புறம் உறைந்து உரை பணியாகவும் இருக்கின்றதாக வெப்பத்தின் தன்மை கொண்டு இது உராய்ந்து அதற்கொப்ப ஈர்க்கக்கூடிய நிலைகளும் அது உமிழ்த்தக்கூடிய நிலைகளுக்கு தகுந்த மாதிரிதான் கூழாக மாறுவதும் உரை பணியாக மாறுவதும். இதுபோன்று இந்த விஞ்ஞானிகள் எப்படி ஐஸ் பெட்டி என்றும் அது சூட்டை உருவாக்கக்கூடிய பெட்டி என்றும் எப்படி இந்த மின்சாரத்தை வைத்து செயல்படுத்தினாலும் இதுபோன்று இந்த வெப்ப காந்தம் என்று வந்தாலும் இதனுடைய இயக்கங்கள் தான் இத்தகைய நிலைகளாக வருகின்றது. இதையெல்லாம் நம் சூரியனுடைய செயலாக்கங்களையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய செயலாக்கங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு செடி அது உருவெற்றாலும் சூரியனுடைய வெப்பக்கதில் அதில் தாக்கப்பட போகும்போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனத்தை இது கவர்ந்து வைத்துக் கொள்கின்றது. அதே சமயத்தில் அந்த வித்தை இன்னொரு இடத்தில் ஊன்றினோம் என்றால் அதற்கு உணவாக கொடுத்து இது வளர்க்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கின்றது. ஆக ஒரு பக்கம் இது வலு கொண்டதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வலு குறைவாக இருக்கப்பட போகும்போது அதற்கு தகுந்த மாதிரி எதிர்மறையாகி மாற்றங்களாகி இப்படி ஒன்று கொண்டு கலவையாகி மாற்றமாகி இப்படித்தான் ஒன்றும் ஒன்றும் வளர்ந்து கொண்டே வந்தது. தனித்த கடவுள் என்றோ ஆண்டவன் என்றோ இதுபோன்ற நிலைகள் எதுவும் இல்லை. ஒன்றுடன் ஒன்று கலந்துதான் கண்ணுக்கு புலப்படாத சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இப்படி சூரியனாக முதன் முதலே வளர்ந்ததைத்தான் இதில் முதல் கடவுள் என்று நாராயணன் என்று பெயரை வைக்கின்றார்கள். என்றால் இதுதான் முதன் முதலே இது தோண்டப்படும்போது பிரபஞ்சத்தையும் சரி மற்ற கோள்களையும் சரி நட்சத்திரங்களையும் சரி இது உருவாக்கக்கூடிய சக்தியாக முதல் கடவுளாக இருக்கின்றது. ஆனால் எதை வைத்து இந்த சூரியன் என்பது ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டான், ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டுதான் இந்த நாராயண் இந்த பிரபஞ்சத்தை இயக்கினால் விஷத்தின் தாக்குதலால் தான் இங்கே அனைத்துமே இயக்க சக்தியாக மாறுகின்றது என்பதை அது பள்ளி கொண்டான் என்றும் அந்த விஷத்தின் தாக்குதலால் தான் சூரியனுக்கும் இயக்கம் என்றும் அதே வெப்பம் காந்தம் என்று வந்தாலும் தொக்கியுள்ள அந்த விஷத்தை மீண்டும் கவர்ந்து அது ஒரு இயக்க சக்தியாக மாட்டுகிறது என்று இந்த இயற்கையின் பேருண்மைகளை அகசியம் கண்ட நிலையில் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதெல்லாம் உங்களுக்கு குருநார் காட்டியவர்களை நான் படிக்காதன் பதிவு செய்த உணர்வை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்ற நீங்கள் இதை பதிவை வளர்த்து கொண்டால் அகசியனை போன்று அகண்ட அண்டத்தை நீங்கள் அறிய முடியும், அறிய வேண்டும். அந்த அறிவதற்குண்டான வழிகளைத்தான் இந்த உபதேச வாயிலாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று குரு நமக்கு இதில் வழிகாட்டுகின்றார்கள்.
அமிலமாக மாறுகின்றது. முதலில் நீரானது பல அணுக்களை சேர்த்து திடப்பொருளானது, பரம்பொருளானது. சுழற்சியில் வெப்பங்கள் அதிகமாக கலந்து தன் உணவின் தன்மை ஆகப்படும் போது கூழாக மாற்றுகின்றது. அப்படி மாறியதுதான் நட்சத்திரங்களுடைய நிலை. அது திடப்பொருள் அல்ல, ஆனா திடப்பொருளே தான், ஆனா அமிலங்களாக இருக்கின்றது இந்த நட்சத்திரங்கள். எப்படி நூலாம்படை தனக்குள் உணவாக உட்கொண்ட பின் அதனுடைய மலத்தை வலையாக விரிக்கின்றது, அந்த வலைக்குள் சிக்குவதை உணவாக உட்கொள்ளுகின்றது, தனக்குள் அதை தனக்குள் அந்த மூக்கு நிலையை ஊடுருவி ஒரு ஈக்குள் பாய்ச்சி அதை அதில் உள்ள நீர் சத்தப்போ நாம் அடித்து வாழ்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த நூலாம்படை தன் மலத்தால் மீண்டும் காத்து போகாமல் சுழற்றி விட்டு தனக்குள் உருவான கருவினை அதுக்குள் பாய்ச்சிய பின் இந்த ஈக்குள் இருக்கக்கூடிய அணுக்களை எப்படி உருவாகியதோ இந்த உணர்வின் தன்மை பெற்ற தன் பல நூலாம்படை பூச்சிகளாக உருவாக்குகின்றது. இன்று குழவியாக உருவான பின் குழவி தனக்குள் உமிநீர் ஊறும், அந்த உமிநீரை கொண்டு மண்ணை பிசைகின்றது, கூடு கெட்டுகின்றது. அந்த கூடு கெட்டிய பின் ஒரு புழுவை தூக்கி வருகின்றது. தூக்கி வருவதற்கு முன் ஒரு தரம் ஒரு கொட்டு கொட்டி விடுகின்றது. இதை கண்கொண்டு உற்று பார்க்கின்றது. அந்த மண் கூட்டுக்குள் தள்ளுகின்றது. தள்ளிய பின் மன மீண்டும் ரெண்டு பேரும் கொட்டுகின்றது. மயக்க நிலையில் விழுந்து விடுகிறது. இந்த குழவியே நினைவு கொண்டு வருகின்றது. அந்த குழவியின் உடலில் உருவான உமிநீரை கொண்டுதான் அந்த கூட்டை கெட்டுகின்றது. இந்த உடலுக்குள் அந்த விஷத்தின் தன்மை பார்த்துகின்றது. பின் குழவி அந்த பூவை உள்ளுக்க செலுத்தி விட்டு மண்ணை கொண்டு மூடிவிடுகின்றது. மூடிய பின் மேலே வந்து இந்த குழவி இறைச்சல் கொடுக்கும். இந்த உணவின் அதிர்வுகள் இந்த புழுக்குள் இருக்கும் அணுக்களில் இது கலக்கின்றது. ஆனால் இந்த விஷமோ இந்த புழுவின் தோலை சருகு போன்று ஆக்கிவிடுகின்றது. அந்த புழுவின் தசைகளை அமிலங்களாக மாறுகின்றது. அந்த அமிலங்களுக்குள் இது கொட்டி புழுவின் விஷத்தன்மைகள் அந்த அணுத்தன்மையை கருவாக உருவாக்கும் நிலையை அடைகின்றது. அதற்குள் இருக்கும் விஷத்தை புழுவின் உயிரால் துடிப்பாகப்படும் போது இதற்கு தக்கவாறு அதன் உடலின் அமைப்புகள் மாறுகின்றது. இதை பார்ப்பதற்காக அந்த குழவி புழு தூய் கொண்டு வச்சு கூடு கட்டி அதை எப்படி வெளியில வருதுன்னு பாக்குறதுக்கு அண்டி பண்ணிய டெலஸ்கோப் வச்சு இப்ப ஸ்கேன் வச்சு பாக்குறாங்கல்ல, இந்த மாதிரி இந்த உணர்வை அதுக்குள்ள செலுத்தி எப்படி உருமாறுகிறது என்று சோர் சாப்பிடாம பார்த்தோம். அது உங்களுக்குள்ள இப்ப லேசர் சொல்றோம். இப்படி இப்ப விஞ்ஞான அறிவில் இதை போன்ற நிலைகள் இரும்பு கூட்டுக்குள்ளும் கரையான் கொத்துக்குள்ளும் எப்படி உருவாகிறது என்று விஞ்ஞான அறிவை கண்டுகொள்கின்றான். அந்த மெஞ்ஞானி தன் எண்ணத்தை ஊடுருவி அதை பாய்ச்சினான். அந்த உணர்வின் இயக்கத்தை அறிந்தான். யாரு? அகஸ்தியன். அதனால்தான் அகஸ்தியன் துருவனாகி அந்த ஆற்றலை அவன் கண்டுணர்ந்த உணர்வுதான் அவனில் விளைந்த மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகள் பரவப்படும் போது அதை நுகர்ந்தால் அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை நம்மை இயக்கும். நுகர்ந்த உணர்வு தனக்குள் கருவாக்கும். இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வலுவாக்கும். அதன் உணர்வு கொண்டு நம்மை ஆழ்வுவதும் நம் உயிராக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவனாக இருப்பதும் நம்ம உயிர், ஈசனாக இருந்து உருவாக்குவதும் உயிர். நாம் எண்ணீது உள்ளிருந்து அதை உள் நின்று செயலாக்கம் தெய்வமாக இருப்பது அது. நம் உள் நின்று அது இயக்கப்படும் போது அதுவே நம்முடைய எண்ணம், எண்ணத்தால் உருவான அந்த அணுவின் தன்மை கடவுளாக இருக்கின்ற. ஆக தனித்து கடவுள் எவரும் இல்லை. உணர்வுக்கொப்ப அதை செயலுக்கேற்கதான் பரிணாம அடைச்சியில் வளர்ந்த நிலையை தெய்வங்களாக மாற்றப்படுகின்றது நாம் அறிந்து கொள்வதற்கு. நீங்கள் பார்க்கிற மாதிரி சிவன் இப்படி உருவத்தில் இல்லை, முருகன் இப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான உருவங்களை காட்டி கடவுள் இப்படித்தான் இருந்தான் என்று அதன் வழி கொண்டு வகுத்து கொண்ட நிலையில் தான் இன்று அவன் கொடுத்த காவியத்தை தான் பரிவாக்கி உணர்வே உடலுக்குள் இருந்து கடவுளாக உருவாக்கும் உலக மதங்கள் அனைத்தும் இப்படித்தான் உருவாக்கி கொண்டார். கடவுள் இப்படித்தான் இருந்து கற்பனை செய்து கொண்டு அதற்கு தகுந்த உருவத்தை கொடுக்கின்றார். உருவம் இல்லாத நிலைகள் எதுவும் இல்லை. உருவம் இல்லாத என்று சொல்வார்கள், அருவி என்றும் சொல்வார்கள். ஆலயங்கள் அமைக்கப்படும் போது இந்த உருவத்தின் தலையே தனக்குள் அது உருவாக்குகின்றார்கள். அதற்கு பெயர் இல்லை என்றார்கள். ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு ஞானியுடைய பெயர்களை வைத்திருப்பார்கள். ஆக மதங்கள் உருவமில்லாத நிலைகள் அரூபியத்தான் செய்கிறார் என்று சொல்வார்கள், இல்லை. கிறிஸ்டியானத்தில் இன்னைக்கு இருந்து இயேசுவை உருவமாக வைக்கவில்லையா? அதே சமயத்தில் இங்கே உருவமாக மசூதியை வைத்து தனக்குள் தலை போட்டு மூடவில்லையா? இதுக்குள்ளும் பதிந்துள்ளார்கள் இன்னாரு மகான் நல்லவர் என்று. இதுவும் உருவ வழிபாடுதானே. ஆகவே நமக்குள் மறைந்த குணத்தின் செயலாக்கங்களை உருவமாக்கி இந்த குணங்கள் இன்னது செய்யும் என்று தெய்வ நிலையாக்கி நம்மை அறியும்படி செய்தார்கள். இதுவும் உருவ வழிபாடுதான். உருவ வழிபாடு இல்லை என்று சொல்வோர் எவராய் இருப்பினும் உருவம் இல்லாத வணங்குவோர் யார் இருக்கின்றனர்? ஒரு உருவத்தை வைத்துதான் உருவத்தின் தன்மை தனக்குள் எடுத்து இவர் காரியத்தை பதி செய்து அதன் உணவே இவருக்கு தோற்றமாகின்றது. நட்சத்திரம் ஆனத்தின் அதிலிருந்து வெளிப்படும் அந்த அமில சக்தி தான் நூலாம்படை எப்படி தன் மலத்தை வீசி அதற்குள் பொருளை தனக்குள் எடுத்து தன் இனத்தையும் தன் உணவாக எடுத்துக் கொள்கின்றதோ, இதே போல அதே மலங்களை வீசப்படும் போது அந்த அமிலத்தில் மற்ற பொருள்கள் சேர்த்து இணைத்து விடுகின்றது. அப்படி வருவதுதான் பால்வெளி மண்டலம் என்று அமைகின்றது. அதனை சேர்த்த நிலையில் இந்த நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் அது சுழலும் போது அது திடப்பொருளான நிலை, அது தூசியாக மாறுகின்றது. அந்த தூசியாக மாறும்போது தூசியாக மாற்றி இந்த நட்சத்திரம் அமில நிலை பெற்றது தனக்குள் நுகரப்படும் போது இது சிறுக 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 சூரியனாக மாறுகின்றது, திடப்பொருளாக மாறுகின்றது. பௌத்தியத்தை பற்றி அறிந்தவர்கள் சற்று சிந்தித்து அன்று கல்வி அறிவியே இல்லாத அகஸ்தியன் இந்த அகண்ட அண்டத்தையும் தனக்குள் வளர்த்து அந்த உணர்வின் இயக்கமாக இன்றும் இயங்கிக் கொண்டுள்ளான். மரணமில்லா பெருவாழ்வாக என்றும் பிறவியில்லா நிலைகள் அடைந்து வாழ்கின்றான். அதன்படி அவனுடைய உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன், இதை தெளிவாக்குகின்றேன். உணர்வை நீங்கள் நுகர்ந்தால் அவ்வழியில் வளர்ச்சி பெறும் தன்மை வருகின்றது. ஒரு நோயாளி உற்று பார்த்து திரும்ப திரும்ப அது எண்ணும் போது அதே நோய் உங்களுக்குள் விளைந்து அது உங்களை எப்படி துன்பத்துக்கு ஆளாக்குகின்றதோ, இத்தகைய துன்பத்தை அகற்றி அருண்ஞானி உணர்வை நீங்கள் திரும்ப திரும்ப எண்ணினால் போரும், இந்த உணர்வு வளர்ச்சி பெறும். அவன் சென்ற பாதையில் உங்களை அழைத்து செல்லும். மரணமில்லா பெருவாழ் என்றும் பிறவியில்லா நிலைகள் அடையலாம் என்ற இடைமறித்து இடமறித்து உங்களுக்கு சொல்லிட்டு வந்ததும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் என்பதற்காக தெளிவாக்குகின்றேன். இதே போல் அது தூசியாகி சூரியனாகும் போது இதனுடன் தொக்கி நின்று பெரும் பருமையாக வளர்ந்தது. இதே போல இதன் வளர்ச்சியில் கடைசி நிலைகள் இருப்பது தனக்குள் வரிசைப்படுத்தி எடுத்துக்கொண்டு வந்ததே புறநிலையில் வரப்போம்போது நட்சத்திரங்களாக மாறுகின்றது. அதை எடுத்து தூசிகளாக வரும்போது அந்த நட்சத்திரமும் வளர்கின்றது. அதிலிருந்து வரக்கூடிய இது சூரியனாக மாறும்போது இடைமறித்து கோள்கள் எடுக்கின்றது. அதனின்று தப்பி வருவதை சூரியன் தனக்குள் எடுத்து தனக்குள் விளைந்த உணர்வை கொண்டு தன்னுடன் எதிரிலே வருவதை மோதுகின்றது. அதிலிருந்து வரக்கூடிய விஷத்தை பிரிக்கின்றது. அப்போதுதான் நெருப்பாக மாறுகின்றது. ஆக முதல் ஒரு அணுவிலே வெப்பத்தின் தன்மை இருக்கப்படும் போது மீண்டும் இருந்த உணர்வுகளை உருவாக்கும் முதல் கடவுளாக நமது பிரபஞ்சம் உருவாகின்றது. தான் நாராயணா, லட்சுமி நாராயணா, காந்தத்தால் ஈர்க்கப்பட்டு சூரியனாக விளைந்தது என்று தெளிவாக்கப்படுகின்றது நமது சாஸ்திரம். லட்சுமி என்றால் காந்தத்தால் ஒன்றாக இணைத்து இதன் வழிகளில் எத்தனையோ நிலைகள் மாறி இன்று நமது சூரியனாக்கப்படும் போது முதல் விஷத்தின் தாக்குதலால் வெப்பமாகின்றது. விஷத்தின் தாக்குதல் மற்றொன்றை தனக்குள் உருவெறும் சக்தி தருகின்றது. இருப்பினும் இது சூரியனாக மாறிய பின் இதிலிருந்து உருவாகும் எடக்கூடிய பாதரசங்களை உருவாக்குகின்றது. அது உருவாக்கி அது தாக்கப்படும் போது தனது ஈர்ப்பு வட்டத்தில் உள்ளது எதிர்நிலையா மோதி அங்குதான் நெருப்பாகின்றது சூரியன் குளிர்ச்சியான பிரதேசம். இப்ப நாம் எப்படி கரண்டை வைத்து லைட்டை எரிக்கின்றோம், அதே கரண்டை வைத்து குளிர்ச்சியாக பனிப்பாக அந்த பாறை அளந்து ஐசு கட்டியாக உருவாக்குகின்றோம். இதே கரண்ட் தான், வெப்பமாகுவதும் இதேதான். அதே சமயம் இந்த கதவு பின் தங்க நாம் இந்த விஞ்ஞான அறிவு காட்டுகின்றது, இதே வெப்பத்தால் உருவாக்கப்படும் போது சுழற்சியின் தன்மையாகவே வெப்பமாகின்றது, அதே இயக்கத்தின் தன்மை வரப்படும் போது ஐசு பாறையாக மாற்றுகின்றது. ஆக அவர்கள் விஞ்ஞான அறிவு கொண்டு இந்த பவித்தியத்தை ஒன்று உறையும் சக்தியாக மாற்றுகின்றார்கள். அதே சமயத்தில் இதில் வெப்பத்தை உருவாக்கி ஒன்று பொருளை உருவாக்கக்கூடிய நிலையும் காந்தத்தில் உருவாக்குகின்றார். இவ்வாறு தனது காந்த நிலைகள் தனக்குள் எடுத்துக் கொள்ளும் போது, இப்படி பிரித்து வரப்படும் போதுதான் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் ஆரம்பத்தில் எதுவாச்சோ அதை உருவாக்கும் ஆற்றல் பெற்றுகின்றது சூரியன். ஆனால் அதை எடுத்துக்கொள்ளும் போது இந்த காந்தம் ஒரு பொருளை தனக்குள் எடுத்துக்கொண்டால் அதை சக்தியாக இயக்க தொடங்கி வருகின்றது. இப்படி நமது பிரபஞ்சத்திற்குள் பல வகை தாவர இனங்களையும் மற்றவர்களையும் உருவாக்கினாலும் அதில் விளைந்த வித்தின் சத்தை எடுத்துக் கொள்ளுகின்றது சூரியன். அதில் விளைந்த வித்தை இந்த பூமியில் நாம் ஊனும் போது அதில் எத்தகைய உணர்வின் தன்மை கொண்ட ஒரு வித்தானதோ அதை கவர்ந்து அந்த சரியாக விளைகின்றது. சூரியனுடைய வேலை எது? இந்த உலகத்தை எல்லாத்திற்கும் உருவாக்கியும் அவனே. அது முதல் கடவுள் லட்சுமி நாராயணா. காந்தத்தால் தனக்குள் கவரப்பட்டு அதே காந்தத்தால் தன்னுடன் இணைக்க செய்து எதனின் உணர்வை தனக்குள் மோதுதலை தனக்குள் இரண்டர கலக்க செய்து அதை சேர்த்துக் கொண்ட உணர்வு விஷத்தால் அதை இயக்க உணர்வுகளை ஊட்டச் செய்கின்றது என்ற நிலையை வெப்பம் காந்தம் விஷம் இதான் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு நாராயணன் இந்த உலகையே ரட்சிக்கிறான் என்று இந்த பிரபஞ்ச நிலையை உருவாக்கி காட்டுகின்றார். இது முதல் கடவுள் யாரு? நாராயணன். ஆனாலும் இதன் வழிப்படி ஒவ்வொரு அணுக்களையும் மாற்றி எதனுடன் எது சேர்கின்றதோ அது உள்நின்றி அது உணர்வை ஊட்ட அதை பழக்கிக் கொண்டால் தான் எனக்கூட்டம் அதிகமாகிவிட்டால் அதன் இனமாக உருவாக்குகின்றது. இன்னொரு எனக்கூட்டம் அதிகமாகிருந்து அதற்குள் இந்த அணுவின் தன்மை இணைந்து வைத்தால் இது சிரித்து விழுகின்றது, அதற்கு உணவாகின்றது, உணர்ச்சி மாற்றும் நிலை வருகின்றது.
குருநாதர் இந்த உபதேசத்திலே இயற்கையினுடைய நீதிகளை இந்த பிரபஞ்சத்தின் தன்மைகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும் வண்ணம் அதற்குண்டான மேற்கோள்களை காட்டி தெரிய வைக்கின்றார்கள். இன்று நாம் சமையல் செய்யக்கூடிய பொருள்களில் ஒரு மாவை எடுத்துக்கொண்டாலும் அதிலே இயக்கத்தின் தன்மை குறைவுதான். ஆனால் அதிலே இனிப்பை சேர்த்தோம் என்றால், உதாரணமாக வெள்ளத்தை சேர்த்தால் அதிலே ஒரு ருசி, வெள்ளத்திற்கு பதிலாக ஜீனியை சேர்த்தால் அது ஒரு ருசி. ஆனால் இந்த ரெண்டையுமே இனிப்பை போடாது, ஒரு காரத்தை போட்டால் அது ஒரு ருசி. இப்படி இந்த பேரண்டத்திலும் சரி அகண்ட அண்டத்திலும் சரி ஒரு மாவிற்குள் மற்ற பதார்த்தங்களை சுவை கூட்டும் நிலைகளை அதனதன் அளவுகோல் படி இணைக்கும் பொழுது அந்த விகிதாச்சாரத்திற்கு தகுந்தபடி அந்த சுவையின் இயக்கங்கள் உணர்ச்சிகளை தூண்டும் நிலையாக எப்படி வருகின்றதோ இதுபோன்றுதான் நாம் காணக்கூடிய அனைத்திலுமே அதனதன் நிலைகள் அந்த அணுக்கள் அதனுடைய கூட்டங்கள் இணைந்த நிலைகளுக்கொப்ப அதனுடைய வலு கொண்ட நிலையும் வலு குறைந்த நிலையும் இயக்க சக்தியாக மாறுகிறது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது இதே மாவிலே இன்னொரு பொருளை சுக்கை சேர்த்தம் என்றால் அல்லது இஞ்சியை சேர்த்தம் என்றால் அதனுடைய இயக்கங்கள் மாறுபடுகிறது. அதாவது இந்த சுக்கு இஞ்சி இதெல்லாம் நாம் உணவாக உட்கொள்ளும் பதார்த்தங்களில் சில இடங்களிலே இதை அதிகமாக நாம் சேர்த்து நாம் பழகி இருக்கின்றோம். என்ன என்றால் நம் உடலிலே நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இந்த விஷயத்தின் அளவுகள் அதிகமாகும் பொழுது இது பித்தத்தின் தன்மையை உடலில் பெருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகிவிடுகிறது. அந்த பித்தத்தை தணிப்பதற்காக ஏனால் இந்த பித்தம் அதிகமாகிவிட்டால் சளித்தன்மையாகி ஆஸ்மா போன்ற தொல்லைகளோ அல்லது மனிதனையே மரணம் அடையக்கூடிய சில செயல்களும் அதனால் உண்டு. பித்தம் ஏறிவிட்டாலே விஷத்தன்மை அதிகமாகி மனிதனுடைய சிந்தனைகளையும் உடல் உறுப்புகளை இயக்கங்களையும் மற்ற நிலையும் அது தனித்துவிடும், செயலற்றதாக மாற்றி இதை மாற்றுவதற்குத்தான் ஏனென்றால் இந்த சுக்கு இஞ்சி அதில் சிறிதளவு எலுமிச்சை மலத்தையும் சேர்த்து சிறிதளவு உப்பையும் போட்டு இதை நாம் எல்லாம் ஒன்றாக சேர்த்து இதை குடித்தோம் என்றால் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த பித்தத்தின் தன்மை நம் உடலிலே அதிகமாக இருந்தால் இந்த இஞ்சி சுக்கு இதையெல்லாம் ஒரு அமிலம் போன்று அந்த பித்தம் என்ற நிலைகளை அது வாயுவாக மாற்றி அந்த கடுகடுத்த நிலையை விஷத்தின் தன்மைகளை குறைத்து வெளியேற்றி விடுகின்றது. இந்த உடல் சமமாகின்றது. ஆக இதையெல்லாம் அக்காலத்தில் அகசியன் கண்டிருந்த உணர்வுகள் மெய்ஞானிகளால் உணர்த்தப்பட்ட பேருண்மைகள். ஆக இது அமிலத்தன்மையாக இருந்து இது ஊடுருவி ஆவியாக மாற்றக்கூடிய தன்மைகள் தான் இதற்கு உண்டே தவிர இது அணுத்தன்மையாக உருப்பெறுவதில்லை. இதைத்தன் பௌதீகத்திலும் அதற்கென்று சில, அதாவது கரைக்கக்கூடிய சில பொருள்களை வைத்திருப்பார்கள். அது இதுபோன்று ஆவியாக மாற்றி இவர்கள் எதை பிரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை மட்டும் இது பிரித்துவிடும். ஏனென்றால் உங்களுக்கு இந்த பௌதீக நிலையிலே இதை இந்த பாடநிலைகள் ஏற்கனவே உங்களுக்குள் பதிவான நிலைகளை வைத்து மெய்ஞானிகள் கண்ட பேருண்மைகளை உணர்த்தி கொண்டு வருகின்றன. இதே போன்றுதான் நம்முடைய பூமியிலும் அந்த வெப்பத்தின் தணல் அதிகமாகி மையப்பகுதியிலே கூட அருகில் இருப்பதையெல்லாம் குழம்பாக மாற்றி நில நடுக்கங்கள் மேல் இருப்பது கீழே இப்படி கலவையாகி எத்தனையோ மாற்றங்கள் ஆகிக்கொண்டே வருகின்றது. அதிலே 27 நட்சத்திரங்களும் அது தனக்குள் விளைய வைத்த அந்த கதிரியக்க சக்திகளை அது உமிழ்த்தி கொண்டு வரும் சந்தர்ப்பம் நம் பூமியிலும் இத்தகைய எதிர்மறையான 2 நட்சத்திரங்களுடைய சக்திகள் அது மோதும் பொழுது மின்னலாக நம் பூமியினுடைய மையப்பகுதிகளுக்கு சென்றால் கொதிகலனாகி எதிர்மறையாகி குழம்பாக மாற்றி நம் பூமிக்குள்ளேயே நிலநடுக்கம் போன்றே உள்ளே இருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களாகவும் இந்த நட்சத்திரங்களுடைய இயக்கங்கள் அந்த மின்னல்களால் மாற்றங்களாகக்கூடிய நிலையிலும் உண்டு. ஆனாலும் இந்த 27 நட்சத்திரங்களும் முன்பின் மேலே கீழே என்று ஒரு குளோபு போல் சுற்றி கொண்டு வருகின்றது. அதாவது ஒரு கூண்டை செய்து அதற்குள் ஒரு சைக்கிளை இந்த சர்க்கஸ் இதெல்லாம் செய்வது போன்று இப்படித்தான் இது எல்லாம் சுரண்டு கொண்டு வருகின்றது. இதற்கு அடுத்த வரிசையிலே தான் ராகு கேது போன்ற கோள்களும் சனிக்கோள்களும் அதற்கு அடுத்து உள்ளது. ஆனால் நடுமையம் இந்த சூரியன் அது இந்த பிரபஞ்சத்தையே இயக்க சக்தியாக மாட்டிக்கொண்டிருக்கின்றது. அது இந்த ராகு கோளினுடைய தன்மைகளை எல்லாம் பார்த்தோம் என்றால் இந்த சூரியன் அதாவது நட்சத்திரங்கள் அந்த கடுமையான ஒன்று கொண்டு மோதும் பொழுது வெளிப்படக்கூடிய அந்த கருகிய புகைகளைத்தான் இந்த ராகு எடுத்துக்கொள்கின்றது. அந்த ராகுனுடைய சத்து இன்று நாம் மனிதர்களுக்கு மேல் தோல் பார்க்கின்றமே அல்லது ஒரு தாவர இனங்களுடைய மரத்தினுடைய பட்டைகளை பார்க்கின்றோம். நத்தைகளுக்கு அந்த மேலே ஓடு போன்று ஒரு சிப்பி போன்று அமைவதையும் பார்க்கின்றோம். இதையெல்லாம் இதுபோன்று ஒரு உருவாக்கக்கூடிய திறனுக்கு இந்த நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த கருகிய நிலைகளை இந்த ராகு கோள் எடுத்துதான் தன் பங்கிற்கு இது ஒவ்வொரு நிலையிலும் இந்த பிரபஞ்சத்துக்கு உருவான இணைக்கப்படும் சந்தர்ப்பம் வரும்பொழுது அதற்கு தகுந்த மாதிரி உருவங்களாக அது பாதுகாப்பாக அமைகின்றது. அதே போன்றுதான் இந்த 27 நட்சத்திரங்கள் எதிர்மறையாகி மோதி அதில் ஆவியாக பிரிந்து செல்வதை சனிக்குள் அதை மட்டும் கவர்ந்து நீர் உள்ளதாக மாற்றுகின்றது. உரை பனியாகவும் மாற்றுகின்றது. இந்த சனிக்கோளுடைய அது உமிழ்த்தக்கூடிய அந்த கதிரியக்கங்கள் அதனுடைய கதிரியக்கங்கள் எந்தெந்த கோள்கள் எதெல்லாம் படுகின்றதோ இது பட்டப்பின் அங்கே ஒரு நீர்த்தன்மையாக ஏனென்றால் அந்த கோள்களில் நீர் கிடையாது. ஆனால் இதனுடைய உணர்வுகள் பட்டப்பின் அங்கே நீரின் தன்மை உருவாகி அந்த நீருக்குள் மற்ற நிலைகள் இணைக்கப்படும் பொழுது ஒரு பொருளாக ஜீவனுள்ளதாக உருவாவதற்கு இந்த சனிக்கோளே பிரதானமாக அமைகின்றது. சனிக்கோளுடைய உணர்வுகள் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அங்கே பொருளாக உருவாக்கக்கூடிய நிலை ஜீவராசிகளிலிருந்து தாவரங்களிலிருந்து அனைத்திற்குமே இந்த சனிக்கோள் மிக முக்கியமானது. நீர்த்தன்மையாக ஜீவனுள்ளதாக உருவாக்குவதற்கு அது உதவியாக இருக்கின்றது. இன்று நாம் நம் பூமியிலே கடல்கள் என்று பார்த்தாலும் இந்த சனிக்கோனுடைய அலைகள் இதிலே பட்டதென்றால் பெரும் சூறாவளியாக அதை இழுத்து கொண்டு மேலே செல்லுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த கடல்கள் இருக்கக்கூடிய மற்ற தாவர இன கருக்களோ அல்லது அதற்குள் ஆதியில் உருவான சிப்பி போன்று நத்தை போன்று உருவாகி பின் மீன்களாக வளர்ச்சியடைந்து வந்த நிலையில் அந்த நீரோடு சேர்த்து இதையெல்லாம் சனிக்கோள் கவர்ந்து மீண்டும் எதிர்மறையாகி மழை நீராக கடல்கள் அல்லது தரைவாழ் நிலைகளாக அங்கே மழை பெய்யும் பொழுது இந்த கருக்கள் அனைத்தும் இந்த தரையில் இருக்கக்கூடிய மண் மற்ற நிலையில் கருவுற்று தாவர இனங்களும் உருவாகின்றது, உயிரினங்களும் உருவாகின்றது. இப்படித்தான் ஆதியிலே கடலிலே முதன் முதலே அந்த நீருக்குள் அனைத்தும் உருவானாலும் இந்த தரைவாழ் நிலைகளும் இப்படி இந்த சனிக்கோளின் துணை கொண்டுதான் இது உரு பெற்றது. இப்போ கடலுக்குள் இருக்கக்கூடிய தாவரங்களையும் பார்க்கலாம், அதெல்லாம் நீருக்குள் தான் வளர்கின்றது. ஆனால் அதில் சில மாற்றங்களாகி தரைவாழ் நிலைகள் இது தாவரங்கள் உருவானாலும் ஒரு சில தாவரங்கள் நீருக்குள் வளர்கின்றது, ஒரு சில தாவர இனங்கள் அது கலவை மாற்றங்களாகும் பொழுது நீர்கள் அதிகமாக இருந்தாலே பட்டு போய்விடுகின்றது. இப்படி ஒன்று கொண்டு கலவையாகி மாற்றங்களாகி அந்த மீன் அதனுடைய கருமுட்டைகளும் இங்கே தாவர சத்துகள் இது உணவாக எடுத்து வளர்ச்சி அடையும் பொழுது அது புழுவாகி பூச்சியாகி மிருகங்களாகி பறவை இனங்களாகி இப்படி வளர்ச்சியாகி வளர்ச்சியாகி மனிதன் வரை இதில் வளர்ச்சி அடைந்து வந்தது தான். ஆக அந்த மீனாக இருந்தது அதில் உருப்பெற்ற கருக்கள் இங்கே வளர்ச்சி அடைந்து மனிதன் வரை வளர்கின்றது. ஏன்னா இதெல்லாம் ஆதியிலே அகஸ்தியன் வெளிப்படுத்திய பேருண்மையில் இருந்தாலும் பிற்காலத்தில் வந்த வியாசகர் அகஸ்தியரோ தாய்க்கருள் பெற்ற நஞ்சினை வெல்லக்கூடிய உணவின் துணை கொண்டு அதர் வழி ஒற்று பார்த்து வானையில் புவியியல் உயிரில் என்று இவருடைய புலனறிவு அந்த விண்ணுலகாற்றலை நுகர்ந்து இந்த பேருண்மைகளை அவர் கண்டறிந்து வெளிப்படுத்தியிருந்தாலும் இவனோ வியாசகனோ கல்வி அறிவில்லாதவன், மீன்களை அது வேட்டையாடி அல்லது மீன்களை பிடித்து அதை வியாபாரம் செய்து அதன் வழியிலே வாழ்க்கை நடத்தி வந்தவன். அவன் ஒரு சமயம் கடலில் மீன் பிடிக்க செல்லும் பொழுது புயலில் சிக்கொண்டு அதில் தத்தளிக்கின்றான். இன்றும் நாம் விஞ்ஞான அறிவு கொண்டு பார்க்கலாம், சிறு குழந்தைகளை நீச்சல் கற்றுக்கொள்வதற்காக அது செய்வதற்காக நீரிலே இதை போடுவார்கள். இதில் இன்று டால்ஃபின் என்ற மீனும் விஞ்ஞானிகள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். இதுபோன்ற குழந்தைகளை கடலில் தூக்கி போட்டால் இந்த டால்ஃபின் மீன்கள் அந்த குழந்தையை கொண்டு வந்து கரை சேர்க்கும் நாம் பார்த்திருக்கின்றோம். என்றால் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கடலில் உருவான அந்த மீன் கருக்களுடைய வளர்ச்சி தான் தரைவாழ் நிலைகளுக்கு வளர்ச்சியாகி மனிதன் வரை வந்தது. அந்த உணர்வு அந்த மீன்களிடம் உண்டு. ஆக மனிதனை காக்கக்கூடிய உணர்வின் எண்ணங்கள் அத்தகைய மீன்களுக்கு உண்டு. இதுபோன்றுதான் அந்த வியாசகன் மீன் பிடித்து சென்று அது புயலில் சிக்கப்பட போகும்போது அவன் தத்தளிக்கும் பொழுது இவன் வெளிப்படுத்தக்கூடிய இந்த உணர்வு கொண்டு இவனை காத்திடும் நிலையாக அந்த நான் டால்ஃபின் என்று சொல்லுகின்றமே இந்த மீன் இவனை கரை சேர்க்கின்றது. அதிலே உருப்பெற்று அந்த மீன் மூலமாக இவன் கிடைத்த அறிவின் ஞானம் கொண்டுதான் அகஸ்தியன் கண்டிருந்த பேருண்மைகளை அந்த இயக்கத்தின் தன்மை கொண்டு இந்த மீன் என்னை காத்ததை என்று வானை அவன் எண்ணி அந்த நேரம் அவன் துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு அதிகாலை நேரம் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து வரும் அந்த கதிரவனை எண்ணி இவன் இயங்கப்படமும் துருவ நட்சத்திரத்தில் வெளிப்படக்கூடிய அந்த அணு இவனுக்குள் சிக்கப்பட்டு அகஸ்தியன் கண்ட உடலை இவன் கல்வெறியில்லாத மூடன் இதை வெளிப்படுத்தியிருந்தான். மேறு என்ற மலையை மத்தாக வைத்து வாசு என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க்கடலை கடைந்தார்கள் என்னும் அவையவை அதில் விழுங்கிய நிலையில் கொப்ப ரூபங்கள் பெற்றது உருவங்கள் பெற்றது என்று இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றமே இயற்கையினுடைய பேருண்மைகள் அகஸ்தியனால் கண்டறப்பட்ட உண்மைகளை இவன் அறிந்து மேறு என்றால் சிறு சிறு அணுக்களால் ஒன்று சேர்ந்து அது இறுகி மலை போன்று ஆனதுதான் நாம் சொல்லக்கூடிய இந்த பரம்பொருள் இந்த பூமி என்று சொல்லினமே இப்படித்தான் மலை போன்று இது வளர்ந்தது. அவை மேறு என்ற மலையை மத்தாக வைத்து வாசி என்ற பாம்பை, வாசி என்றால் இந்த பூமியில உருவான இதில் இருக்கக்கூடிய சத்துகளும் புறநிலையில் இருக்கக்கூடிய சத்துகளும் இது எல்லை இல்லாத எடை கூடிய நிலையில் நகர்ந்து ஓடும் பொழுது ஒன்று கொண்டு உராயப்படும் பொழுது ஒரு கயிறு போன்று ஆகி இந்த விஷத்தின் மோதலால் ஒரு இயக்க சக்தியாக அதுதான் வாசுகி என்ற பாம்பு என்று காண்பித்து தொடர்ச்சியாக இது மோதி ஒரு கயிறு போன்று அது உராய்ந்து அது ஜீவன் பெற செய்கின்றது, சக்தியாக அது இயக்குகின்றது என்பதை தொடர்ந்து அது இயக்குவதற்கு அதுவே காரணம் என்று மேறு என்ற மலையை மத்தா வைத்து வாசி என்ற பாம்பை கயிறா வைத்து இந்த பார்க்கடலை கடைந்தது என்று இந்த பூமி இந்த பரவெளிகளை தன்னுக்குள் வந்து மோதக்கூடிய அனைத்துமே மோதி அது கவர்கின்றது துருவத்தின் வழியாக. ஆனாலும் கவர்ந்தாலும் இந்த பூமிக்குள் உருப்பெற்ற ஒவ்வொன்றும் அதனது நிலையில் கொண்டு அது விழுங்கிய தனக்குள் இணைத்து கொண்ட அந்த சக்தி கொப்ப அது ரூபங்களாக ஒவ்வொன்றாக வளர்ச்சி அடைந்து வந்தது என்று அது ஒவ்வொரு உயிரினங்களையும் வரிசைப்படுத்தி அந்த வியாசகரிதை சாதாரண மக்களுக்கும் இதை உணர்த்தி சென்றார். ஆனால் இவர்களோ இது மந்திரங்களாக மாற்றி அவர் மேறு என்ற மலையை மத்தாக வைத்து வாசி என்ற பாம்பை கயிறா வைத்தால் இதையெல்லாம் அருவ நிலைகளை பேருண்மைகளை நாம் உருவான நிலைகளையும் இயற்கை உருவான நிலைகளையும் மனிதன் எங்கே செல்ல வேண்டும் என்பதை அவர் உணர்த்தி இருந்தாலும் இதை இவர்கள் மந்திரங்களாக மாற்றி தந்திரங்களாக அது பூஜை என்றும் இதற்குண்டான நிலைகளை செய்தால் அதிலே தனக்கு ஏதாவது சக்தி கிடைக்கிறது என்று இப்படித்தான் மாற்றிக்கொண்டால். ஆனால் நமது குருநாதர் இதையெல்லாம் ஒவ்வொரு ஞானிகளும் அவர் கண்டிருந்த பேருண்மைகளை நாம் அதை தெளிவாக தெரிந்து கொண்டு நம்மை நாம் அறிந்து கொள்ளும் நாம் எங்கிருந்து வந்தோம் எப்படி வளர்ச்சி பெற்றோம் இந்த உண்மை உணர்ந்த ஞானிகள் மகரிஷி எந்த நிலையில் இருக்கின்றால் நாம் எந்த நிலை அடைய வேண்டும் என்று இந்த தத்துவங்களை நாம் தெரிந்து கொண்டால் நமக்குள் இருக்கக்கூடிய இயக்கத்தையும் அந்த இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய உணர்வின் செயலாக்கங்களை இந்த உடல் அது அணுக்களாக விளைந்தது எப்படி என்பதையும் இந்த அணுக்களுக்குள் வடித்து கொண்ட சக்தியை உயிர் எப்படி அது வடித்து தன் உயிரான்மாவாக மாற்றி இந்த உடலுக்கு பின் அது எங்கே செல்கிறது என்பதையும் நாம் வரிசைப்படுத்தியதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த நாம் ஆண் பெண் என்ற நிலைகளையும் அது எப்படி உருப்பெற்றோம் என்பதையும் இதிலே வளர்ச்சி பெற்ற நிலையில் எவ்வாறு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரங்கள் என்றாலும் சரி, கல் மண்ணாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி, அனைத்திலுமே இந்த ஆண் பெண் தன்மை உண்டு. கார்த்திகை நட்சத்திரம் என்பது ஆண்பால் என்றாலும், ரேவதி நட்சத்திரம் என்பது பெண்பால் என்றாலும், இது அனைத்தும் சந்தர்ப்பவசத்தால் ஒன்று கொண்டு மோதி வியாழன் கோளுடைய சத்தும் மற்ற கோளுடைய சத்தும் இது அடைபடும் பொழுதுதான் ஒரு உயிரினுடைய தோற்றமாக வருகின்றது. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரம் என்பது ஆண் தன்மை என்றாலும் அதிலே ரேவதி நட்சத்திரத்தினுடைய தன்மை அதற்குள் இணைக்கப்படும் பொழுதுதான் அது கருவுற்று உருப்பெறும் சக்தியாக அது இணைகின்றது. இன்றும் நாம் தாவர இனங்களில் பார்த்தோம் என்றால் ஆண், அதாவது உதாரணத்துக்கு ஒரு பப்பாளி மரம் எடுத்துக்கொண்டால் அது ஆண் பப்பாளி மரமும் அதனுடைய மனங்கள் பெண் பப்பாளி மரத்திலே அந்த உணர்வுகள் படும் பொழுதுதான் இது அந்த பழங்களையோ கனிகளையோ அதிகமாக இந்த பப்பாளி மரத்திலே பெண் பப்பாளி மரத்திலே உருவாகும். அந்த மனம் இல்லை என்றால் இது உருப்பெறாது. அது கார்த்திகை என்பார் கார்த்திகை என்று ஆண் பெண் என்று காட்டினாலும் இந்த ரேவதி நட்சத்திரத்தின் உணர்வுகள் அது இணைக்கப்படும் போது கார்த்திகை பெண்கள் என்றும் இதை சுட்டி காட்டுகின்றால் என்றால் அது உருப்பெறுவதற்கு அந்த உருப்பெற காரணமாக இருக்கக்கூடிய நிலைகளை காவியங்களிலே சாஸ்திரங்களே இதுபோன்ற உண்மைகளை நமக்கு தெரியப்படுத்தி ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு உயிரினுடைய தோட்டத்திற்குள்ளும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆண் பெண் என்ற நிலையில் இணைந்து இது இயக்க சக்தியாக மாறி மற்றொன்றை தனக்குள் கவர்ந்து உருப்பெறக்கூடிய சக்தியாக முதன் முதல்ல இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய முதல் கடவுள் என்று நாராயணன் என்றாலும் அதே இயக்க சக்தி அந்த உயிரினுடைய இயக்க நிலைகளுக்கு வரும்பொழுது இரண்டாவது விஷ்ணுவாக வெப்பமாக அந்த பிரபஞ்சத்தை சூரியன் உருவாக்குவது போன்று இந்த உருவத்தை உருவாக்கக்கூடிய அடுத்த உருவத்தை உருவாக்கக்கூடிய நிலையாக ஒரு உயிரினமாக விஷ்ணுவாக இது எப்படி உருவாக்கக்கூடிய கடவுளாக இது வருகிறது எப்படி இயங்குகிறது என்பதை தெரிய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை அகசியன் கண்ட வழியிலே உங்களுக்கு குருநார் காட்டி வழியை உணர்த்தேன் என்று குரு நமக்கு தெளிவாக்குகின்றார்.
இன்று நாம் மாவு எடுத்து அதில் வெள்ளத்தை கரைத்தால் ஒரு ருசி வருகின்றது. இனி ஜீனியை போட்டு கலைத்தால் அது ஒரு ருசி வருகின்றது. அதில் சிறிது காரத்தை சேர்த்தால் ஒரு ருசி வருகின்றது. அதில் சிறிது சுக்கை சேர்த்தால் ஒரு ருசி வருகின்றது. இந்த அணுசுக்கு இது உணர்ச்சி தூண்டுகின்றது காரம். ஆனால் சுக்கு இந்த உணர்வின் தன்மை ஒரு பொருளுக்குள் இருக்கும் ஒன்றை உற்பத்தியாகும். இந்த உணர்வின் நீக்கி இணைந்து வாயுவாக உருவாகி இந்த விஷத்தை அந்த வாயுவை அகற்றக்கூடிய சக்தியாக மாறும். ஒரு திடப்பொருளுக்குள் இந்த சுக்கு அல்லது இஞ்சி இவையெல்லாம் அந்த இதை பிரித்து உருவாகும் ஆவின் தன்மையை நீக்கி சம அளவு கொண்டாடக்கூடிய சக்தி வருகின்றது. ஆகவே இந்த உடலில் உருவாகும் பித்தம் அதிகரிக்கப்படும் போது இந்த பித்தத்தினால் மந்த நிலைகள் ஏற்பட்டு அதனால் சில எதை அஜீர்ண சக்தி ஏற்படும் போது வெப்பத்தினால் ஆவியாக மாறுகின்றது. ஆவின் தன்மை உறையப்படும் போது சளியாக மாறுகின்றது. ஆஸ்மா போன்ற நோய்களும் உருவாக்குகின்றது. இதை போன்ற நிலைகளில் இந்த இஞ்சி சாத்துடன் எலுமிச்சம்பழத்தை சேர்த்து ரெண்டு உப்பை சேர்த்து கலந்து விட்டால் இதை அடக்கும் தன்மை வருகின்றது. ஆகவே இதனில் உருவாகும் இந்த உணவின் தன்மை அமிலங்களாக மாறுகின்றது. இப்படி அமிலங்களாக மாறும் தன்மை அணுக்களாக மாறும் தன்மை இல்லை. அணுக்களாக மாறி வரும் அமிலங்களை இது பிரித்துக் கொடுகின்றது இந்த உடல்களில். இது பௌத்திக முறையில் மருந்து என்ற நிலையில் வருகின்றது. இதையெல்லாம் தத்துவ ஞானிகள் தெளிவாக கூறுகின்றார்கள். நமது காவியங்களிலும் தெளிவாக்கப்பட்டுள்ளது. இதை போன்று இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் இந்த பிரபஞ்சம் முழுதுக்குமே பரவுகின்றது. ஆகவே இங்கு வரக்கூடிய செடிகொடிகளை உருவாக்குவதும் எந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் பூமிக்கு வருகின்றதோ பூமி எழுத்தாலும் இதன் உணர்வின் தன்மை கொண்டு நடுமையமாகும் வெப்பம் அதிகரித்து நிலநடுக்கங்கள் உருவாக்கி மேலிருந்து மற்ற நிலைகள் சரிந்து உழுக இதனுடைய மீண்டும் உருக இதனுடைய மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டே உள்ளது. இதுதான் நமது பூமியில் நிலநடுக்கங்களும் அதிலிருந்து ஆவிகளா வரப்போகும்போது வெப்பத்தின் தனம் கூடி வெடிக்கும் தன்மை வரும். அதில் வாயுகள் புகுந்து சில உலோகத்தன்மைகள் இங்கே செல்வதும் உறைவதும் சில நிலையில் வெப்பம் அதிகமாகும் போது பாறைகள் வெடிப்பதும் இயல்பாகவும் இங்கே செல்வதும் நிலநடுக்கம் அல்லாது இப்படி சில நிலைகள் நம் பூமியில் நிகழ்ச்சிகள் இன்றும் நடந்து கொண்டுள்ளது. இதை போன்று இந்த திடப்பொருளின் தன்மை வரப்படும் போது இப்படி ஒரு நிகழ்ச்சிகள். ஆனால் நட்சத்திரங்கள் இருப்பது ஒரு விஷத்தின் இயக்கம். ஒரு நட்சத்திரத்தின் தன்மைகள் நேரடியாக நம் பூமிக்குள் வந்தால் அது ஒரு கதை இயக்க பொறிகள் கொண்டது. இத்தகைய நிலையில் நட்சத்திரங்கள் இடி மின்னல் என்று வருகின்றதே இவை அனைத்தும் ஊடுருவி பூமியின் நடுமையம் செல்லுகின்றது. அதுதான் கொதிகலனாக மாற்றி மின் அணுக்களாக மாற்றி அணுத்தன்மையாக இந்த பூமிக்குள்ளே பிளந்து வெளிப்படுத்தும் நிலை வருகின்றது. இதை போன்று இந்த 27 நட்சத்திரங்களும் வரிசைப்படித்து வரும்போது இந்த சூரியனுடன் சேர்ந்து சுழற்சியின் தன்மை முன்பின் வரும். அப்படி வரப்படும் போது வித்தியாச நிலைகளை நாம் ஒரு கூண்டை அமைத்து அதுக்குள் அந்த சைக்கிளை ஓட்டி காமிப்பார்கள். அதே போல சுழன்று நிலைகள் இருக்கும் மைய நிலைகள் கொண்டு சூரியன் இயங்குகின்றது. பல நட்சத்திரங்கள் அது உமிழ்த்தும் நிலைகள் பல பாகங்களில் வருவதை மாற்றுகின்றது. இதில் நாம் ஐசு வெட்டி எப்படி இங்கே கரண்ட்ல உற்பத்தி ஆகிறோமோ இதே போல சனிக்கோள்கள் தனக்குள் வருவதை உறையும் தன்மை கொண்டாடுகின்றது. சுழற்சியின் தன்மை அடைந்தாலும் அது குளிரும் தன்மையாக மாற்றும் தன்மை பெறுகின்றது. அப்படி மாற்றும் தன்மை எடை கூடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு வெளிவருகின்றது. மற்ற அணுக்குளம் இது எந்த அளவுக்கு கலந்துள்ளதோ அந்த அணுக்குள் சேர்த்து மற்றொரு பொருளை தன்னுடன் இணைத்து அந்த அணுத்தன்மை வளர்ச்சி பெறும் தன்மை அடைகின்றது. மற்ற கோள்களில் அந்த திடப்பொருளான பொருள் உருவாலும் அங்கு நீர் உற்பத்தி கிடையாது. இருந்தாலும் இந்த அணுக்கள் மற்ற கோள்களிலிருந்து வெளிப்படும் இந்த சத்தம் நட்சத்திரங்களிலிருந்து வரக்கூடிய இந்த பொறிகளும் ஒன்றாக சேர்க்கப்படும் போது இவை தனக்குள் இந்த காந்தம் இழுத்து வைத்திருந்த சேமிப்பு இந்த நிலைகள் வெப்பமல்லாத நிலைகள் குளிர்சாதனமாக எதில் எவை கலந்ததோ ஏனென்றால் அது திடப்பொருளாக உருவாக்கப்பட்டது. இதுடன் சேர்த்தவுடன் அந்த திடப்பொருளாக நீரை தன்னுடன் நின்று மோதப்படும் போது ஆவியாக மாற்றி இதுடன் இணையும் பொருளாக மாறுகின்றது. இப்ப நான் சொல்வதை பிற்காலத்தில் விஞ்ஞானிகள் சொல்வார். நாம் சொன்னதையெல்லாம் சொல்லிக்கொண்டேதான் வந்துள்ளார்கள். இதையெல்லாம் எப்படி இதுக்கு அணுக்குள் நீர் கிடைக்கின்றது, நீர் இல்லை என்றால் எதுவும் வாழ முடியாது. இப்படி வளர்ந்த இந்த நிலையை தெளிவாக்குவதற்காக மகாபாரத போர் என்றாலும் நாராயணன் என்றும் வியாசகரால் கூறப்பட்டது. அகஸ்தியனால் கண்டு உணர்ந்தது அவனுக்குள் விளை வைத்த உணர்வுகள் பெரும் அணைகளாக மாற்றியுள்ளதை பின்வந்த மனிதன் சந்தர்ப்பத்தால் எப்ப நுகர்கின்றான்? தாய் கருவில் இருக்கும் போது விஷத்தை மாற்றிடும் தன்மை பெற்றவன் அகஸ்தியன், விஷத்தை முறித்திடும் ஆற்றல் பெற்றவன். ஆனால் மனிதனின் வாழ்க்கையில் தொழிலுக்காக தான் மீன்களை வலை வீசி பிடித்தும் அதை தனக்குள் விற்றும் அதை வைத்து வழக்கு நடத்தியவன் வியாசர். ஆனால் கடலிலே அவன் மீன் பிடிக்க செல்லப்படும் போது புயலால் சிக்கொண்டு அவன் கடலிலே தத்தளிக்கின்றான். அப்போது தத்தளிக்கும் போதுதான் அந்த கடல் வாழ் மீனங்கள் இன்று அது வளர்ச்சி பெற்ற மீனங்கள். இப்போ இந்த டால்பின் என்று ஆங்கிலேயர்கள் பெயர் வைத்திருக்கார். மனிதனை காக்கும் மீன் என்று அன்றைய காலத்தில் பெயர் வைத்தார். காரணம், முதலில் மேலிருந்து தூவும் நிலைகள் கடல் நீர்களிலே அழுக்காக மாறி அந்த பாறைகள் ஒட்டப்பட்டு இந்த விஷத்தின் தன்மை அரிப்பாகி அது சேர்த்துக்கொண்ட உணர்வுப்ப செடி கொடி என்ற நிலைகள் உருவெறுகின்றது. அந்த உணர்வுக்கொப்ப அந்த செடி கொடிகள் வித்தாக உருவாகின்றது. அதன் வழிப்படி இப்படி கலக்கப்படும் போது நம்ம பூமியில் எத்தனை செடி கொடிகள் இருக்கின்றதோ இதே போல கடலுக்கடையில் இத்தகைய செடி கொடிகள் வளர்ச்சி உண்டு. அதிலே ஒவ்வொன்றும் தேய்ந்து இந்த நீருடன் கலக்கப்படும் போது அந்த கடல் வாழ் நிலைகளில் இந்த உயிரினங்கள் முதலே தேங்குகின்றது. இந்த உயிரினங்கள் எப்படி வருகின்றது என்பதை, உயிரணு எப்படி உருவானது என்ற பின் சொல்லுகின்றேன். இவ்வாறு கடலில் அந்த தாவர இனங்கள் வளர்ந்த பின் அதை உணவாக இந்த கடல்வாழ் நிலைகள் இந்த உயிரணுக்கள் பட்ட பின் இதை உணவாக உட்கொண்டு மீனினங்களாக உருவருகின்றது. இப்படி மீனினங்களாக உருவாகும் போது அதிலிருந்து வெளிப்படும் கரு முட்டைகள் புயல்களில் சிக்கப்பட்டு மேலெழுந்தவாறு மேகங்களுடன் கூடி சென்று அது மழை நீராக வரும்போது அந்த கருக்கள் நிலவாழ் பகுதிகளுக்கு வரும்போது தேங்கியிருக்கும் இடங்களில் மீனாகி அதன் உணர்வுகள் மாற்றமாகி பல பல புழுக்களாகி பல நிலைகள் உருவாகின்றது. அதிலிருந்து வந்த வித்துகள் தான் செடிகொடிகளும் நிலத்தில் வந்தது. இப்படி கடல்வாழ் நிலைகள் ஜீவநிலை வந்த பின் அந்த நீரின் தன்மை கொண்டு தனக்குள் வளரும் இணைந்து வாழும் நிலைகள் பெறுகின்றது. அதை வளர்த்தே ஒவ்வொன்றும் உருவரும் தன்மை செடியும் வருகின்றது. தண்ணி இல்லை என்றால் வாடிவிடுகின்றது. அதிகமாக தண்ணி என்றால் வளரக்கூடிய நிலைகள் இருக்கின்றது. அதிகமாக தண்ணி ஊற்றினால் பற்றுப்போகும் செடிகளும் உண்டு. இதை போன்று வளர்ந்ததனால் இதிலே தோன்றிதான் புழுவாகி பூச்சியாகி பறவையாகி பாம்பாகி எத்தனையோ வகையான நிலையாகி மிருகமாகி இன்று ஒவ்வொன்று ஒன்று கண்டு விழுங்கி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது. இப்படி கடல்வாழ் நிலைகளிலிருந்து சென்ற அந்த மீன் என கருவிலிருந்து இப்படி மாற்றமாகி மனிதனாக உருவாகிறவன் தன் இனத்தில் உயர்ந்தவன், கடல்வாழ் நிலைகளில் உயர்ந்தவன். இன்று மனிதனை காக்கும் மீன் என்று பின்காலத்தில் பெயர் வைக்கும் போது விஞ்ஞானிகள் டால்பின் என்று பெயர் வைக்கிறார். ஆக ஒரு குழந்தையை நீங்க ஈந்தத்தின் அந்த கருவிலே பிறந்தவன் பிறந்த உடனே நீங்க தண்ணீர்ல போட்டுவிட்டால் மூச்சு பிடிக்கும் தாக்கு உண்டு. அதுக்கு ஆனால் விஞ்ஞான அறிவிப்படி பிறந்த குழந்தை உடனே தண்ணி வச்சு போட்டுருவாங்க. அந்த குழந்தை உள்ளுக்கே நீச்சல் அடிச்சு இது வரப்படும் போது கடல்களிலே இதை செலுத்துகின்றார். அப்போதுதான் இதே போல டால்பின் மீன் இந்த குழந்தை மேலே கொண்டு வருகின்றது, காக்கின்றது. ஆகவே மனிதன் தவறி விழுந்தாலும் மனிதனை காக்கும் தன் இனம் என்ற நிலையில் காக்கும் புத்தி கொண்டது இந்த மீன்கள். ஆகவே இதன் வழி கொண்டு வளர்ச்சியடைந்த மனிதன் கடலிலே தவறி ஒழுகப்படும் போது அவன் தத்தளிக்கின்றான். இந்த உடலை காக்க எத்தனையோ முயற்சி எடுக்கின்றான். இருந்தாலும் எதை வலைவீசி பிடித்து உணவாக உட்கொண்டு வந்தானோ அந்த என மீனே இவனை முதுகை சணந்து கரை சேர்க்கின்றது. அப்ப கரை சேர்க்கும் போதுதான் அவன் சிந்திக்கின்றான். எப்படி தான் எதையெல்லாம் கொன்றமோ அதை தன்னை கரை சேர்த்தது என்று தன்னை திரும்பி பார்க்கின்றான் இந்த உணர்வின் தன்மை கொண்டு. அப்போதுதான் தன்னை சிந்தித்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு தனக்குள் விண்ணை நோக்கி பார்க்கின்றான். நான் எதை கொண்டனோ என்னை காத்தது என்ற நிலை என்னை உண்மையின் உணர்வை எடுக்கப்படும் போதுதான் இந்த அகஸ்தியன் கண்டுணர்ந்த உணர்வுகள் பரப்பியிருப்பதை அவன் பார்த்த உணர்வுகள் இவனுக்குள் அந்த மெய்ப்பொருளை காணும் தன்மை பெறுகின்றான். அப்போதுதான் அவன் சொல்லுகின்றான், நேரு என்ற மலையை மத்தாக வைத்து, வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து பாக்கடலிலேயே கடைந்தான். ஆகவே இந்த மகாபாரதத்தில் நாராயணன் மறு அவதாரம் மச்சாவதாரம் என்று சொல்வார். ஆக மீனினமாக உருவானதுதான், மற்ற நிலையில் உருவானது என்ற நிலையை அன்று வியாசகன் இதை தெளிவாக காட்டப்பட்டுள்ளார். நான் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து, வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்தான். மேரு என்பது அடுக்கடுக்காக சேர்ந்தது இந்த சூரியனும் பூமியும் மற்ற கோள்களும். அதன் உணர்வின் தன்மை சுழலப்படும் போது விஷத்தால் தாக்கப்பட்டுதான் அந்த சுழற்சிகள் வருகின்றது. வாசுகி தான் சுழலும் போது தான் ஈர்த்த உணர்வுகள் சுவாசிப்பதும், அந்த விஷமே என்னை தொடர்ந்து என்னை இயக்குகிறது என்று இந்த கோள்கை இயக்குகிறது என்றும், நான் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து, வாசுகி என்ற பாம்பை கைதாக வைத்து பார்க்கடலிலே கரைந்தார். தான் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தான் நமது பூமி. தாவர இனங்களை உருவாக்குகின்றது. அதை எதை எதை உணவாக உட்கொண்டதோ அவைக்கு தக்கவாறு உடல்கள் உருப்பெற்றது என்ற நிலையே இது வியாசரால் எழுதப்பட்ட மகாபாரதத்தில் இது உண்டு. ஆனால் அர்த்தம் அவன் சொன்ன அக்கால அர்த்தம் இக்காலத்தில் புரிந்து கொள்ளும். மேரு என்ற மலைன்னா நேரு மாதிரி நடுக்கடுக்க மலையை வைத்து இந்த மேரு என்ற சக்கரத்தை எழுதி இது மந்திரத்தை ஜெபிச்சா அதுல நம்மளுக்கு கிடைக்கும் என்று மடாதிபதிகளாக இருப்பவரெல்லாம் இதை மனிதனுடைய இனத்திற்கு இந்த உடலுக்கு தான் இத்தகைய நிலைகளை செய்கின்றார். ஆக இந்த உணர்வு உயிருடன் ஒன்று ஒளி நிலைத்திருக்கும் நிலைகளுக்கு எவரும் செய்யவில்லை. ஆகவேதான் இதை இவ்வாறு வைத்து அந்த வியாசகன் எழுதுகின்றான். ஆக அகஸ்தினால் கண்டுணர்ந்த உணர்வுகள் சூரியன் நாராயணன் ஆனாலும், இதே போல 27 நட்சத்திரங்கள் வந்து வரக்கூடியது ஆண் பெண் என்ற நிலைகள் உண்டு. இன்று கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்பார், ரேவதி நட்சத்திரம் என்றால் பெண்பார். இதேபோல ஆண்பால் என்ற அந்த நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதும், இந்த ரேவதி என்ற நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கலந்து அணுக்களாக மாற்றினாலும், இவை மற்ற பொருளுடன் கலந்து அதன் இயக்கப்படும் போது அதன் இயக்க ஒளியாக மாறி பாறைகளையும் மற்ற நிலைகளையும் உருவாக்கும் தன்மை பெறுகின்றது. ஆண் பெண் என்ற நிலைகள் இங்கே கலக்கவில்லை என்றால் அது வளராது. ஆனால் இதே போல அணுத்தன்மைகள் எவை எவை எதிரிடம் சேர்கின்றதோ அவை மாறுகின்றது. இன்று ஆண்மரம் என்ற நிலையில் இல்லை என்றால் பெண் மரங்களில் சரியான காப்பு இருக்காது. இன்று பப்பாளியை நீங்க நேரடியாக பார்க்கலாம், ஆண் மரத்தில் தான் அந்த பூ மலரும், அந்த வாசனை பெற்றத்தின் பெண் மரத்தில் அந்த பப்பாளி வளரும். இதே போலதான் செழிக்கொடிகளிலும் ஆண் பெண் என்ற நிலைகள் தான் வளர்ச்சி அடைகின்றது. இதே போலதான் அதாவது காத்திய நட்சத்திரம் ஆண்பால் என்றால் ரேவதி நட்சத்திரம் பெண்பால். ஆனால் பெண்பாலின் அந்த நட்சத்திரத்தின் தன்மை முன்னணியில் அதிகமாகி கார்த்திகை நட்சத்திரத்தின் நிலையை சிரித்துவிட்டால், இது கார்த்திகை கன்னிகை என்று சொல்வார்கள், இது பெண்பாலாகின்றது. இது கார்த்திகையா என்பது பெண் ஆண்பாலாகின்றது. ஒளியின் சுழலாக அறிவின் தன்மை அறிவு ஆற்றல் பெறுகிறது என்ற நிலை ஆண் பெண்பால் என்ற நிலைகளை இதை இயக்கி காட்டுகின்றார்கள் ஞானிகள், தெளிவாக்குகின்றார்கள். இப்படி இந்த அணுத்தன்மைகள் வளரப்படும் போது இந்த நமது பூமியில் வளர்ச்சி அடைவதில் தனது சுழற்சியின் வேகத்தால் கவர்ந்து அது வெளிப்படுத்தும் உணர்வுகள் இந்த சனிக்கோள்களையும் ராகு கேது என்ற நிலைகள் விஷத்தின் தன்மையை தனக்குள் எடுப்பதும், ஒரு பொருளை தனக்குள் எடுத்து மறைத்து மற்றதோடு கரைக்கப்படும்போது நம் உடலுக்கு தோல் வருகின்றது, மரங்களுக்கு தோல் வருகின்றது, ஆக சில நட்டைகளுக்கு சிப்பி வருகின்றது. இதை போன்ற அது உடலின் தன்மை உருவாக்குவதற்கு அந்த ராகு என்ற உணர்வுகள் அது உறைந்து உள்ளுக்கிருந்து பாதுகாக்கும் நிலை வருகின்றது. இவை அதிக அருகிலே அதாவது விண்வெளியிலிருந்து நட்சத்திரங்களை ஒட்டி இருப்பதனால் சனிக்கோள் இதே மாதிரி நீரை உற்பத்தியின் தன்மை கொண்டு பாய்ஸாக மாற்றி மற்றவர்களோட சேர்க்கப்படும் போது, மற்றவர்களை சேர்த்து இந்த உணர்வின் தன்மை இதாக்கப்படும் போது கரையும் நீராக மாறும் தன்மை வருகின்றது. இவை அனைத்தையும் இன்று வியாழன்கோள் தனக்குள் எடுத்து பனி பாறைகளாக மாற்றிக் கொண்டுள்ளது. அதற்குள் வரும் தன்மையை தனக்குள் கதிரியக்க பொறியாக உள்நின்றும் இயக்குகின்றது. அவை அனைத்தும் ஆவியாக வெளிப்படும் போது நமது பிரபஞ்சத்தில் உள்ள கோள்களுக்கெல்லாம் இதுவே குருவாகின்றது. இப்படி வெளிப்படும் சத்தை சூரியனுடைய காந்த சக்தி கவரப்படும் போது நட்சத்திரங்கள் தனித்தன்மை கொண்டது, அதனுடைய உணர்வு இதுக்குள் பொறியின் தன்மை உருவாக்க நிறைவேற்றாலும் எனது அளவுக்குள் பற்றி சொல்லணும்னு நீங்க 10 வருஷத்துக்கு உட்கார்ந்துருக்கேன். பௌதிக முறைப்படி நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் விரும்பணும்னு தொட்டுதான் காட்டலாம். உங்ககிட்ட இது பூரா சொன்னாலும் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் கிடைப்பது கடினம். ஆகவே இதன் வழிப்படி அதை எடுத்து வரப்படும் போது, இப்ப ரேவதி நட்சத்திரம் என்ற நிலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். பெண்பால் இந்த கதிரியக்கப்பரிய கண்டத்தின் இது 5 ஓடும். இது ஓடும் பாதையில் காட்சி நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நிலைகள் இதோட மோதனவுடன் ஒன்றோடு ஒன்று சுற்றி சுழலும் தன்மை வருகின்றது. அப்ப அந்த சுழற்சியின் தன்மை உமிழ்த்தியது இந்த தூசிப்பட்டு விடுகின்றது. ஏற்படும் வெப்பம் இதுக்குள் அடப்பட்டு ஒரு உயிரணுவாக தோன்றுகின்றது. இப்ப ஒரு அணுத்தன்மையில் எடுத்துக்கொண்டால் 3 நிலை, இந்த உயிரணுவின் தன்மையில் வரப்படும் போது 3 நிலை என்றாலும் ரேவதி நட்சத்திரத்தின் தன்மை பெண்பால் அதிகரித்திருந்தால் இது அடுத்த வரிசையில் பெண் உணர்வின் தன்மை உருவாக்கும் நிலை பெறுகின்றது. ஆக காத்தி நட்சத்திரத்தின் அதிகமாக இருந்தால் ஆண் பாலை உருவாக்கும் நிலை. இப்படி 27 நட்சத்திரங்களில் வித்தியாசமான நிலைகள் உயிரணுக்கள் தோற்றுவிக்கும் நிலை வருகின்றது. பூமியும் மற்ற கோள்களும் சுழலும் போது வெப்பமும் ஒரு பகுதியில் ஈர்ப்பு வருகின்றது. உயிரணு ஒரு மோட்டர் ஒன்றுக்குள் ஒன்று துடிப்பாகப்படும் போது இந்த துடிப்பின் தன்மை அடப்பட்டு இதனால் மோதும் தன்மையும் இதில் ஏற்படும் நிலையில் ஒன்று ஈர்ப்பு வரப்படும் போது வந்து இதனுடைய நிலைகள் தனக்குள் உயிரணு தனக்குள் இழுத்து ஒன்றை வளர்க்கும் தன்மை பெறுகின்றது. இப்படி உருவானதுதான் உயிர். இதில்தான் நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணுவாக தோன்றுகிறான் என்று